நிஷ்காரணா நிஷ்கலங்கா நிருபாதிர் நிரீஸ்வரா நீராகாரகமதனா நிர்மதா மதநாசினி நிச்சிந்தா நிரஹங்காரா நிர்மோகா மோகநாசினி. ரகசியநாம ஸ்தோத்திரத்துல அம்பாளுடைய வேதாந்த பரமாகவும் நாம் வாழ்க்கையில முன்னேறுவதற்காக பின்பற்ற வேண்டியதான குணங்களை சொல்லக்கூடியதான நாமங்களும் இப்ப பார்த்து கொண்டிருக்கோம். நிஷ்காரணா, உலகத்துக்கெல்லாம் தான் காரணமா இருக்கா, தனக்கு இன்னொரு காரணம் இல்ல, தன்னை உண்டு பண்ணினா ஒரு வியக்தி உண்டும் கிடையாது, ஒரு ஸ்வரூபமும் கிடையாது, எப்பவும் சாஸ்வதமாக ஆனந்தமாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் தனக்கு காரணம் இல்லாதனால நிஷ்காரணா அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரியே நிஷ்கலங்கா, களங்கம், களங்கம்னு சொன்னா அழுக்கு, ஒரு விதமான அழுக்கம் இல்லாதவள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல நிஷ்கலங்கான்னு பார்த்தோம். நீரு நிருபாதிர் நிரீஸ்வரா, இந்த களங்கத்துக்கும் உபாதிக்கும் இருக்கக்கூடியதான ஒரு வித்தியாசத்தை பார்த்தோம். எது எதோட சேர்கிறதோ, சேருவதனால் எது புதுசாக காணப்படுகிறதோ, மறுபடியும் அதை அகற்றின பிறகு அந்த தத்துவமும் அகன்று போயிடுமேயானால் அதுக்கு உபாதின்னு பேர், அது அகராம அங்கேயே இருக்குமேயானால் மலம்னு பேர், அதுக்குத்தான் களங்கம்னு பேர். செம்பருத்தி புஷ்பத்தை வச்சேள் பிள்ளையார் மேல, பக்கத்துல இருக்கக்கூடியதான அந்த சுத்தமான ஸ்பட்டிகலிங்கம் சிவப்பா தோணித்து, அந்த புஷ்பத்தினால ஸ்பட்டிகலிங்கத்துல சிவப்பு தன்மை வந்தது, அந்த புஷ்பத்தை எடுத்த பிறகு அந்த சிவப்பு தன்மை அகன்று விட்டது. ஆகையால் இது என்ன, இது உபாதி. ஆனா கண்ணுல மையிட்டு கையில மருதாணி போட்டு இருக்கு, அதை அலம்பின பிறகு அந்த சிவப்பு கலர் போறதோ போகல, அதுக்கு என்ன பேரு, மலம்னு பேரு. எது எதோட சேரும் பொழுது புதிதாக எது காணப்படுகிறதோ அது அதை விட்டு அதை எடுத்த பிறகும் அது போயிடுதேயானால் அதுக்கு உபாதின்னு பேர். அத புதுசா வந்தது போகலன்னா அதுக்கு களங்கம் மலம்னு பேர். அந்த களங்கமோ மலமோ போகிறதுக்கு வேற ஒரு சாதனம் நீங்க உபயோகப்படுத்தணும். அதே போல அம்பாளுக்கு களங்கமும் இல்ல உபாதியும் இல்லை அப்படிங்கறது பார்த்தோம். அதுக்கப்புறம் நிரீஸ்வரா அம்பாளுடைய சொல்லும் பொழுது எப்படி அம்பாளுக்கு காரணம் வேணும்னு சொன்னேனோ இல்லேன்னு சொன்னேனோ, அதே போல அம்பாளை விட வசத்தியான ஒரு தத்துவம் ஒண்ணும் இல்லை, உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா பதார்த்தத்தையும் செங்கோல் நடத்துறவள் அம்பாள் தான். சகல சக்தியும் அங்கேதான் இருக்க, சக்தி இருந்தா தானே மற்ற பதார்த்தங்கள் செயல்படும். ஆகையால் அம்பாள் சுவாதீனமான ஒரு சக்தியோடு கூடியிருக்க, அம்பாளுக்கு சக்தியை கொடுக்கறதுக்கு இன்னொரு பதார்த்தம் இல்லை, தானே ஸ்வசக்தியோட எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆகையால் அம்பாளுக்கு என்ன பேர் சொன்னோம், நிரீஸ்வரா. அம்பாள் தான் ராஜராஜேஸ்வரி, எல்லோருக்கும் ஈஸ்வரியா இருக்கிறவள். அம்பாளுக்கு மேல ஒரு ஈஸ்வர தன்மை வேற ஒண்ணும் கிடையாது. பரமேஸ்வரன் ஈஸ்வரன் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த பரமேஸ்வரனையும் தனக்கு ஈஸ்வரனாக தான் எடுத்துட்டு இருக்கா. தானா ஒரு ஸ்திரீயா இருக்கிறதுனால தனக்கும் ஒரு மேலவத்தர் இருக்காருன்னு தானே சூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்க. வசுதா சக்திகள்லாம் எங்க இருக்க, அம்பாள் இடத்துல தான் இருக்க. இருந்த போதிலும் லோகத்துல எப்படி இருக்கணும், நாம் அடங்கி இருக்கணும். மனுஷாளுக்கு படிப்பு நிறையா இருந்தாலோ, பணம் நிறையா இருந்தாலோ, செல்வாக்கு இருந்தாலோ, அவ எப்படி சார் நடந்துக்கணும், வினயத்தோட இருக்கணும். வினயம் இருக்க இருக்க மேலுக்கு மேல் வருவள், வினயம் இல்லைன்னா அங்கேயே நின்று போயிடுவள். சோ பணமோ புகழோ பதவியோ படிப்போ அழகோ எது இருந்தாலும் மனுஷன் எப்படி இருக்கணும், வினயத்தோட இருக்கணும். இதான் சாஸ்திரம் சொல்றது. வித்யா ததாதி வினயம், வினயம் இருந்தாதான் அது சோபிக்கும். ஆகையால் அந்த வினயமானது எல்லோருக்கும் இருக்கணுங்கிற அபிப்பிராயத்தில் அம்பாள் என்ன பண்ற, வினயத்தை காட்டுவதற்காக தனக்கு மேல ஒரு பரமேஸ்வரன் இருக்காருன்னு காட்டுறது. ஆனா வஸ்துதா யோஜனை படி பார்த்தேன்னா பரமேஸ்வரன் இருக்காரோ, அம்பாளுக்குள்ளதான் இருக்க. ஸ்வயாஹ்ருத்வாவாமம் வபுர பரிதிருப்தே நமனசா சரீரார்த்தம் சம்போர பரமபி சங்கே ஹிருதமபூத். அம்மா ஒரு பாதி தான் முன்னாலேயே பரமேஸ்வரன் உங்களுக்கு கொடுத்துட்டார், இப்ப பார்த்தா இன்னொரு பாதியும் காணப்படலைன்ட்டார். அவர் காணப்படல, எங்க போயிடுது அப்படியே. தத்யதே தத்வத் ரூபம் சகல மருணாபம், பரமேஸ்வரன் காணப்பட்டா வெளுப்பா தான் இருக்கணும். அவருக்கு ஒரு பாதி சரீரம் வெளுப்பாச்ச, ஒரு பாதி சரீரம் வெளுப்பா காணணுமே, காணப்படலையே. சகல மருணாபம் டோட்டலா ரெட்டா தான் இருக்க. அப்ப என்ன பரமேஸ்வரன் இன்னொரு பாதி பரமேஸ்வரன் உங்களுக்குள்ள அந்தர்கதமாயிட்டாரோ? திருநயனம் அவருக்கு முக்கண்ணு, உங்களுக்கு ரெண்டு கண்ணு தானே. அப்ப என்ன மூணு கண்ணும் காணப்படுறது? அப்ப அந்த பரமேஸ்வரன் உங்களுக்குள்ள வந்து விட்டார். அதோ குச்சாபியமானம் அந்த வினயத்தை பார்த்தா உங்களுடைய தனங்களுடைய வெயிட்டுனால அப்படி ஒண்ணுக்கு சாஞ்சிருக்காளோ அப்படின்னு காணும். அஜம் குஜாபியமானம் குட்டியில சேச்சி சூடாலம் அமிர்தம், பரமேஸ்வரன் தலையில் தானே சந்திர பிற இருக்கணும், உங்க தலையும் காணப்படுறது. ஆகையால் என்ன நினைக்கிறேன், அந்த பரமேஸ்வரன் நீங்க எடுத்துட்டீங்களோ அப்படிங்கிறார் ஆச்சாரியர். என்ன பண்றது, பரமேஸ்வரன் அவருக்கு ஈஸ்வரன் நம்ம நினைக்கிறோம், அந்த ஈஸ்வரனையும் தனக்குள்ள தனக்கு சுவாதீனமாக பண்ணிட்டானா. அதனால அம்பாளுக்கு ஒரு பேரு சொல்ல போயிரு, சுவாதீன வல்லபா. அப்படி எப்படி அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி விசேஷமா இருக்குங்கிறது நிதீஸ்வரான்னு பார்த்தோம். அதற்கு பிறகு சில நாமக்கள், நாம் நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு என்ன பண்ணணும், ஆசைகளை நம்ம தடுக்க முடியல, ஆசைப்பட வேண்டாம் தான் நினைக்கிறோம். இருந்தாலும் விடுறத ஆசை, புதுசா ஒரு பொருள் பார்த்தா அது நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு காணப்படுறது. ஆயிரம் புடவை இருந்தாலும் ஸ்திரீகளுக்கு ஒரு புடவை என்ன டிஸ்கவுண்ட் சேல்னு சொன்னா அந்த வகை போகணும்னு ஒரு தப்பலம், வேணும்னு இல்ல இருக்க, இருந்தாலும் டிஸ்கவுண்ட் செய்யலாமே பாப்போம். அதே போலயே வேற எங்கேயாவது ஒரு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சா அதன் மாதிரி பாப்போமே, இந்த ஆசை போறதோ. அது வேணும்னு அது நம்ம கிட்ட இல்லாதனால வந்த ஆசை இல்ல, இருந்தாலும் அந்த மனசுல புதுசா இருக்குன்னு வந்தா போய் பார்ப்போமே அப்படின்னு போய் பார்த்தேன்னு வச்சுங்களேன், அதான் தலையில கட்டிவிடுறான். சும்மா இல்ல, ஏ ஆசையானது பாசம் ஆயிடுறது. ஆசா பாச சதை ஆசைங்கறத பாசமா மாறி நம்மள வாங்க வச்சு விடுறது இல்ல, சேர்க்க வச்சு விடுறது. இந்த ஆசையை நம்ம ஜெயிக்கணும்னா அதுக்கு வழி என்ன பாக்கணும், அதுக்கு வழி நமத்தான், வேற யாரும் இல்ல. உங்க மனசை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனாலும் அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு வழி என்ன எனக்கு தெரியலையே. அம்பாள நீராகா, முதல்லயே நான் சொல்லிருக்கேன் என்னுடைய ஆசை அம்பாள்கிட்ட போயிடுதுன்னு தியானம் பண்ணுங்க. ராக ஸ்வரூப பாசாட்யா குரோதாகாரங்கு சொஜ்வலா, என்னுடைய ஆசைகள்லாம் அம்பாளிடத்துல சென்றதுக்கு என்றதாக நினைக்கணும். அப்படி நினைச்சு அப்படி தியானம் பண்ணி என் ஆசை தான் அம்பாளுடைய கையில இருக்கு என்று நினைச்சோமே, எனக்கு ஆசை இல்லைன்னு தானா வந்துடும். சோ அம்பாளையும் சதுர்புஜே சந்திரகலா இப்படி தியானம் பண்ண சொல்லிருக்கேன். அதுவா காரணம், இவ்வளவுதான். என்னிடத்துல கோபம் என்ன இடத்துல போகணும், என்ன இடத்துல இருக்கிற அகங்காரம், நான் வசத்தி எனக்கூடியத, நான் வசத்தியும் நான் நினைக்கல, இருந்தாலும் என்னுடைய செயல்கள் அப்படி பண்றது. நம்மளை பார்த்ததுமே ஓஹோ இவருக்கு அகங்காரம் இருக்கா போல இருக்குன்னு காணப்படுது. அப்படி இருக்கப்படாது, எப்பொழுதும் வினயத்தோட இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேம்மா, நிர்மதா அம்பாள மதம் இல்லாதவளாகவும் அம்பாள் இடத்துல ஆசை இல்லாதாகவும் தியானம் பண்ணுங்க அப்படிங்கறதுக்காக தான். நீராக ராகமதனி நிர்மதா மத நாசினி, இந்த நாமக்கள் வந்திருக்கு. சில நாமக்கள் இப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடியதான காம குரோத லோப மோக மத மாத்சரியங்கள் எனக்கூடியதான ஆறு சத்ருக்கள், இந்த சத்ருக்களை நாம போக்குறதுக்காக, நம்ம சரீரத்தை விட்டு நாம அகற்றுக் கொள்வதற்காக சில உபாசனைகள் சொல்லிருக்க. அந்த உபாசனையானது இந்தந்த நாமாவாக சொல்லணும். இந்த நாமா மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. ராகாங்கிற ஒரு மந்திரம் இருக்கு பத்தில, அதுல ராம் ஒரு பீஜம் இருக்கு. குரோதாகாராங்குஷோஜ்வலாங்கிற இடத்துல நிஷ்குரோதாங்கிற இடத்துல குரோம்ங்கிற ஒரு மந்திரம் இருக்கு. இந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கும் தனித்தனியாக பிரயோஜனம் உண்டு. அந்த மந்திரத்தை தனியாக உபாசித்தால் ஒரு விசேஷம் உண்டு. அம்பாளுடைய மந்திரத்தை இருக்கக்கூடியதான பீஜங்கள் எதேகாதசமாதாரம் அப்படின்னு ஒரு ஏழு பதினோராவது எழுத்தை மட்டும் தியானம் பண்ணினா ஒண்ணுண்டாம். எதக்ஷர ஒவ்வொரு அக்ஷரத்தை மட்டும் நீங்க உபாசனா சம்சித்தே ஸ்பர்தே நரா, உலகத்தில் இருக்கக்கூடியதான எத்தனை அத்தனை மனுஷியால் கூட நீங்க வசத்தியாக ஆவேலாம், ஒரு அக்ஷரத்தை மட்டும் தனியா கா 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 அப்படி மட்டும் தியானம் பண்ணினா. ஆனா எப்படி தியானம் பண்ணனா, அது அம்பாளுடைய மந்திரம் எனக்கூடியதான எண்ணத்தோட அதுக்கு இருக்கக்கூடியதான தியான முறைகளோடு தியானம் பண்ணினோமையனால் அவ்வளவு வசதியான ஒரு பலத்தை அடைவீள்னு சொல்றது. அதுக்காகத்தான் இந்த மந்திர பூரிதமான நாமாக்கள் சில நாமாக்களை நமக்கு சொல்லுது. அதா அந்த கரண பேதானாம் ஆத்மத்வ நிராசாய, அந்த கரணம் தனித்தனியா மனதெல்லாம் ஆத்மா என்று நினைக்கிறத தப்புன்னு சொல்வதற்காகவும், அரிஷட் வர்க்க தியாகாய, அரிஷட் வர்க்கங்கள் அறியின சத்ருக்கள், ஆறு சத்ருக்கள் நமக்குள்ள இருக்க, காம குரோத லோப மோக மத மாத்சரியம், இவைகள்லாம் வர்க்க தியாகாத்திய சாதனத்துவ போதனாய, அதையெல்லாம் எப்படி மனதை ஜெயிப்பேன். மனதை ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. உலகத்தை எல்லாம் ஜெயிக்கலாம், புலன்களை ஜெயிக்கிறது ரொம்ப கட்டம். ராவணன் கீழே விழுந்து ஆண்டு மந்தோதரி அங்க வர ஒரு வார்த்தை சொன்ன, இதற்கு முன்னால புலன்களை ஜெயித்தாய், உலகத்தை ஜெயித்தாய், இப்பொழுது அந்த புலன்கள் உன்னை ஜெயிச்சு விட்டது, ஆகையால் நீ விழுந்தாய்ங்கிற. எவ்வளவு வசதி பாருங்க. அந்த புலன்களை நீங்க ஜெயிக்கல, புலன்கள் உங்களை விழுங்கிடுத்து. மனுஷனுக்கு எது ரொம்ப முக்கியம், புலன்களை ஜெயிக்கணும். அதுக்கு வழி என்ன, எப்படி ஜெயிக்க முடியும், அதான் நம்மளை ஏமாத்தின் இருக்கே. இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மன, அந்த இந்திரியங்கள் ஏமாத்தி கொண்டே இருக்கு. நம்ம அதை பத்திரமா காப்பாற்றணும்னு நினைச்சாலும் நம்மளை குடுங்கிட்டு வெளியில எங்கேயோ கொண்டு போய் தள்ளிவிடுறது நமக்கு. ஆகையால் அப்படி இருப்பதனால் அதை ஜெயிக்கிறதுக்கு உபாயம் சொல்றாராம் இங்க. அதனால சாதனத்துவ போதனாயச்ச ராகஹா இச்சா ததபாவாத் அவாப்த சகல காமத்வாத், எல்லா ஆசைகளையும் அடையப்பட்டுள்ளவள் அம்பாள். ஆசைகள் என்ன, என்னிடத்துல இல்லாத பொருள் எனக்கு வேணும், எனக்குடையதான எண்ணத்துக்கு ஆசைன்னு. ஆசைன்னா என்னது சார், இதெல்லாம் சாதாரணமா ஆசைனா ஆசைன்னா ஆசை அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த ஆசைங்கிறது என்ன, நம்ம வீட்டுல எந்த பொருள் இல்லையோ அந்த பொருள் எனக்கு வேணும், அது எனக்கு சுகத்தை அளிக்கும், எனக்குடையதான எண்ணத்துக்கு ஆசைன்னு பேரா. அத ராகா இச்சா ததபாவா, அம்பாட்ல இது போல ஒண்ணும் இல்லை. என்ன, அவளுக்கு இல்லாத பொருளே கிடையாது. உலகத்துல இருக்கிற சகல பதார்த்தத்தையும் தான் தான் சிருஷ்டி பண்ணினேன். எந்தெந்த பொருளை நீங்க உலகத்துல இருக்குன்னு கருதுகிறீர்களோ அதெல்லாம் அம்பாளு தான் சிருஷ்டி பண்ணினேன். இந்த ஊர்ல சிலது இருக்கு, இன்னும் சில ஊர்ல சிலது இல்ல, ஆனா எங்க எந்த மூலையில இருந்தாலும் அதை சிருஷ்டி பண்ணிருந்த அம்பாள் தான். அந்தந்த தேசத்துல அந்தந்த காலத்துல இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாமே அம்பாளால சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த ஒரு பூமண்டலம் இல்ல, லட்ச கோடி அண்ட நாயகா அத்தனை அண்டங்களையும் சிருஷ்டி பண்ணிருக்க. அந்த அண்டங்கள்ல இருக்கக்கூடியதான பிராணிகள் என்ன, அவ உபயோகப்படுத்தக்கூடியதான பொருள்கள் என்ன, அங்கெங்க தயாரான பொருள்கள் எல்லாம் எல்லாமே அம்பாள் சிருஷ்டி பண்ணிருக்கிறதுனால அவைகள் தான் அம்பாட்டுல இருக்கு. இருக்கிறத வந்து ஆசை வருமா, நம்ம கிட்ட இருக்கிறதே இன்னும் வேணும்னு சொல்லல, ரெண்டு கை இருக்கு இன்னும் ரெண்டு கை வேணும்னு நினைக்கிறீங்களா, இதையே சட்ட போட்டுக்கிறது கஷ்டமா இருக்க, அது வேற ஒன்பது விவகாரம் என்னன்னு. அப்படி லோகத்துல ஆல்ரெடி அம்பாட்டியே இருக்கிறதுனால ஆசை இல்லையா, ஆத்ம காமஹா ஆப்த காமஹா அகாமஹா உபரிஷத் சொல்றது. ஆகையால் எல்லாவற்றையும் எல்லா ஆசைகளையும் அடையப்பட்டதாக உள்ளது. ஆகையால் நீராகா ததபாவாத் ஆப்த சகல காமத்வாத் நீராகா, ஒண்ணு அதவா துவேஷ பிரதிபட்ச பாவாத் ரசசப்தாச்ச ராகா. துவேஷ பிரதிபட்ச பாவாத், இந்த துவேஷம் இந்த விரோதம்னு இருக்கு பார்த்தல, அது இல்ல. இந்த ஆசைப்படுறது அப்படி இருக்கட்டும். முதல்ல என்னன்னா, மனுஷாளுக்கு இன்னொருத்தர் மேல கோபமோ ஒரு பொருள் மேல விரோதம் இல்லாத இருந்தாலே இது போரும். அதனால ரசசப்தாச்ச ராகா இது சாண்டில்ய சூத்திரே, சாண்டில்யர் பக்தி சூத்திரத்துல பக்தேரபி ராகபத வாக்கிய அபிவாத அபிதானாது நிஷ்கிராந்தா இத்யர்த்தஹ. இந்த பக்திக்கு கூட ராகம்னு பதம் வருது. சபரானுரக்தி ஈஸ்வரே, நாரதர் பக்தி சூத்திரத்துல பகவான் இடத்துல எப்பவும் விடப்படாது, அவரே நம்ம இடத்துல இருக்கணும் அப்படின்னு தச்சிந்தனம் தன்மனனம் அந்யோன்யம் தற்பிரபோதனம் மன்மனாபவம் பக்தோ மத்தியாஜயமா நமஸ்குரு அப்படின்னு நினைச்சுண்டு சர்வதா நம்ம மனச அதை விட்டு நகராம இருக்கணுங்கிற அதுதான் பக்தி. அந்த பக்திக்கும் ராகம்னு பேரு. அந்த பக்தியானது அம்பாளுது, அதனால அம்பாளை அடைய முடியுங்கிறதுக்காக நீராகா. பிறகு இப்ப நீராகாங்கிறதெல்லாம் நீ ராக அப்படிதான் பிரிச்ச வழக்கம் நமக்கு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா வேற விதமா பிரிக்காது. நீரம் ஜலம் அகஹா பர்வதா நீர அக சேத்திரம் நீராக, இப்படி யாராவது பிரிக்க முடியுமா லோகத்துல? விவகாரம் நீராக, நீர அக, நீரம்னா ஜலம், அகம்னா மலை, மலை வடிவமாகவும் அதுல இருந்து வரக்கூடியதான நதி வடிவமாகவும் வளர்க்கலாம். நீரம் ஜலம் அகஹா பர்வதா தௌபய ரூபாவா, இந்த ரெண்டு உருவங்களாகவும் வளர்க்கா அப்படின்னு. நீராக பக்தானாம் வைராகியதானேனா, அம்பாளை நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது சுலபமாக இது வைராக்கியம். இதுவரைக்கும் நம்ம அம்பாளுடைய உபாசனைக்கு முன்னால எப்படி இருந்தோம், அது வேணும் இது வேணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், எல்லோரும் உலகத்துல என்ன போற்றணும், நான் தான் வசதியா இருக்கணும், எல்லா பொருளும் உலகத்துல இருக்கிறது என்னிடத்துல இருக்கணும், இப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள் நமக்கு முன்னால இருந்தது. ஆனா அம்பாளை பூஜை பண்ண ஆரம்பிச்ச பிறகு, அம்பாளுடைய நாமாவை திருநாமாக்களை சொன்ன பிறகு மனுஷாளுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு எந்த ஒரு ஆசையும் ஏற்படாது. நடக்கிறது நடக்கட்டும், போன வழியில போகட்டும். ஏன் அம்பாளுடைய சித்தம், நாம அதுக்கு அம்பாள் கையில ஒரு கருவியா நான் இருக்கேன், நான் முன்னுக்கு வர்றதுக்கு நான் எப்படி வந்தா முன்னுக்கு வருமோ அப்படி அம்பாளே பண்ணுவா, கற்பகம் உங்களை காப்பாத்துவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கான் மனுஷன். முன்னால இப்படி இருக்கணும், சொந்த வீடு வாங்கணும், வீடு கட்டணும், மேல கட்டணும், அப்படி இப்படி நினைச்சது நீங்க ஒரு பிரயத்னமும் பண்ண வேண்டாம், அம்பாளே பார்த்துப்பா. அது எப்படி அந்த சமயம் வரும்போது உங்களுக்கு எப்படி பண்ணினா நன்றாக அமையுமோ அதுக்கு தகுந்த போல பார்த்துப்பாளாம். ஆகையா முன்னால இருந்ததான ஒரு ஸ்வரூபம், இந்த மனசுல இருக்கக்கூடியதான ஆசைகள், அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் மனுஷன் விட்டு போச்சு. இங்கதான் வைராக்கியம்னு பேரு. ராகாங்கிற பதத்தமானது விகிதமாக போச்சுன்னா ராகம், விராகம், விராகத்தினுடைய சுபாவம் வைராக்கியம். ஆசைப்படாததான ஒரு நிலை, இதனால இன்னத்துல துவேஷிக்கிற நிலை இல்ல, அது வேண்டாம்னு எந்த பொருளையும் நான் சொல்லல. ஆனா இப்ப என்ன சொன்னார், முன்னால ஒரு பொருள் எது வேணும், இது வேணும் அது வேணும் என்றதான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அவைகள் விட்டு போச்சு. இப்ப எப்படி இருக்கேன், எதையும் பாக்கல, வந்ததா சரி கோபம் இல்ல, வரலையா எதிர்பார்ப்பும் இல்ல, வந்ததா சரி வரலையா சரி அப்படின்னு எதோடையும் பற்றது இல்லாம ஈசிச்சுக்காம இருக்கக்கூடியதான ஒரு நிலை இருக்க பாத்தீங்களா, இந்த நிலையானது அம்பாள் கொடுத்தாலும். அதனாலதான் ராகம் தனா, ராகங்களை அடியோட உங்க மனதுல விழுந்து கடைஞ்சு எடுத்து தூக்கி போட்டான். விவகாரம் ஒண்ணும் இல்லைன்னு கர்த்தவியபி லுட்டி லுட்டஹா மகாபாஷ்யே நகி காரணயோவர் லுடிச்சதே இத்தியாதி கிரந்தேன சாதித்துவாது இஹ ராகத்வேஷ அபினிவேத க்ளேதா இது சூத்ரோக்தா யோக சூத்ரோக்தா ராகா திருஷ்யதே. இங்க இந்த ராகம் ராகம்னா ராகா அபினிவேஷா பற்றுதல், ஒரு பொருள் இடத்துல அப்படியே நம்ம அது எனதுதான் அப்படின்னு ஒரு பிடிப்பு இருக்கு பத்தல, அதுக்கு ராகம்னு பேரான். அவைகள்லாம் மகாபாஷ்யத்துல சொன்ன பிரகாரமாக ராகம் இவனுக்கு இருக்குங்கிற அபிப்பிராயத்திலேயே ராகம்னு அர்த்தம். இத அஞ்சு கிளேசங்கள் சொல்லி இருக்கிற யோக சூத்திரத்துல, கிளேசம்னு என்ன, மனுஷியனுடைய மனச புழியறது, துணிய ஜலம் எல்லாம் அதை விட்டு வெளியில வரணும்னு புழியறது, புழியறது பாத்தடா அந்த புழியற கூடிய ரிங்கிங் இட, அது மாதிரி அந்த புழியறது, அதே மாதிரி மனச புழிஞ்சுட்டே இருக்கு, அது வேணும் இது வேணும், புதுசான டிவி வேணும், புதுசான ரெஃப்ரிஜரேட்டர் வேணும், புதுசாக இது வேணும், அது வேணும் இது வேணும், நமக்கு எப்ப பார்த்தாலும் எது வந்தாலும் அது நமக்கு வேணும் அப்படின்னு எண்ணம் இருக்கும் இல்லையா. அது பக்கத்துல இருந்து நம்ம இல்லையா, நாம ஏதோ வாழ்க்கையில குறைஞ்ச மாதிரி நம்ம நினைக்கிறோம். அது கூட இருக்கிறது இருக்கட்டும், தானா வரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவனுக்கு வந்துடுறதான். இந்த ராகமானது இப்படிப்பட்டதான ராகம் இவனை விட்டு போறது அம்பாளுடைய தியானத்தினால். ஆகையால் ராகோ குருக்கியதே மத ராகித்யா நிர்மதா, அம்பாளுக்கு என்ன சொல்றோம், மதம் இல்லாததுனால. மதம்னா அகங்காரம், மதம்னா கொழுப்புன்னு சொல்லப்படாது, மதமானது அகங்காரம், நான் எனக்கூடியதான எண்ணம். அந்த எண்ணமானது சில சமயத்துல நாலு பேருக்கு துன்பத்தை கொடுக்கற மாதிரி ஆயிடுறது, அது இல்லாம பாத்துக்கணும். அப்படி இந்த மதம் அம்பாளுக்கு இல்லாததுனால நிர்மதா. அதோட மட்டுமல்ல, மத நாசினி, மனுஷாடத்துல இருக்கக்கூடிய இந்த அகங்காரத்தை குறைச்சுப்படுறாள், பக்தாடத்துல இருக்க அகங்காரத்தை அம்பாள் குறைச்சப்படுறாள். ஆகையால் அம்பாளுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன், மதநாசினி. ஒரு அர்த்தம் சொன்னேன், இல்ல மதனம் மதன அசினி, ரெண்டாவது பிரிச்சிருக்க, மதநாசினி ஒண்ணு, மதன அசினி மதனம். மதனம்னு என்னது, துத்தூரம், அந்த அர்க்க பத்தம், அதையெல்லாம் எடுத்து விடுறா, அத வந்து சாப்பிடுறாளாம். அதனால மதன அசினி, அது எதற்காக அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மனுஷியாளுடைய அகங்காரம் போகும்படி ஆயுர்வேதத்துல விசேஷமாக சொல்லிருக்க. சில சில பதார்த்தங்களை சொன்னா சில நல்லது ஏற்படுறதுன்னு. அப்படி மனுஷனுக்கு அதிகமான கொழுப்பு, இந்த கொலஸ்ட்ரல்னு சொல்ற பத்தில, அதெல்லாம் குறைக்கிறதுக்காக இவர்களை சொல்லிருக்க. அப்படிப்பட்டதான அந்த பதார்த்தத்தை சாப்பிடுறது, அதை சாப்பிடுறதுனால மதன, அது கொஞ்சமா தான் சாப்பிடணும். அதிகமாக சாப்பிட்டேன்னா அது பிராணாந்தகம் விவகாரம், ஜாஸ்தியா சாப்பிடக்கூடாது. ஆகையால் அந்த துத்தூரத்தை கொஞ்சமா சிறிது அளவு சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன், மதனாசினி அப்படின்னு. இதுக்கப்புறம் அம்பாளுடைய நாமாக்கள்ல அடுத்ததாக நிச்சிந்தா நிரகங்காரா நிர்மோகமோகநாசினி. சிந்தா, சிந்தான்னா கவலை. இது அம்பாளுக்கு இல்ல, அம்பாளை தியானம் பண்ணவளுக்கு கவலை. இந்த கவலைங்கிறது என்ன சார்னா, அது இன்னதுன்னு சொல்ல முடியல, ஆனா மனசுல இருந்து உள்ளூட பிராண்டிட்டே இருக்கு. எதை மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்க விடாம பண்றோம். ஏதோ ஒரு கெட்டது நடந்துருது, அது கெட்டதுன்னு நமக்கு தெரியும், அதுல உம்ம கையில ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் என்ன ஆறுதுன்னு. மனுஷனுக்கு ஏதோ தான் தப்பு பண்ணிட்டோமோ, என்னால்தான் ஆயிடுதோ, எது உங்களால ஆகல. ஞாபகம் ஒண்ணு சொன்ன, எல்லாம் ஜென்மாந்தரத்துல எந்த பிராரந்தகமாவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆறது. இருந்தாலும் ஏதோ நாம் நினைச்சா போல, நாம் தப்பு பண்ணினா போல, இதனாலதான் இப்படி ஆனா போல, இந்த மனுஷனுடைய மனசுல இருந்து மரண பரியந்தம் அதை வேதனை பண்ணிட்டே இருக்க, அது அம்பாள் என்ன பண்றாளாம், அதை தூக்கி போட்டுறாளாம். நிச்சிந்தா, சிந்தா சப்தா ஸ்மிருதி சாமானிய வச்சனா, சிந்தான்னு சொன்ன நினைப்புன்னு அர்த்தம். நினைப்பு தான் சிந்தை, எதை மறக்கப்படாதோ மறக்கணுமோ அதை மறக்காம இருக்கிறதான் கவலைன்னு பேர். படுத்துன்னு தூங்குவோம்னு நினைச்சா எல்லாமே ஞாபகம் வருது சார். சின்ன வயசுல இவ இப்படி பண்ணினாலே, நம்மள இப்படி ஏமாத்தினாலே, இந்த வார்த்தை சொன்னாலே, அவ விஷிப்ட் போனவ அவ காலமே ஆயிட்டான், அவன் காலம் ஆயிட்டான். இன்னும் அவன் விஷானேங்கிற வார்த்தை உங்க மனசுல இருக்க, அது போகலையே, என்ன பண்றது. நமக்கு வேணும்னு ஒரு அபகாரம் பண்றான் பாத்தீங்களா, நம்ம ஒரு தப்பும் பண்ணாத போனாலும் உங்களை வேணும்னு அபகாரம் பண்ற பத்தில, அது அப்படியே இன்னைக்கு பண்ணினா போலயே மனசுல இருக்கு. இதுதான் சிந்தைன்றது. சிந்தாங்கிறது என்னாச்ச, அது ரிமம்பரன்ஸ், அது ஒரு ஸ்மரணம். அது நல்லதான ஸ்மரணமா இருந்தா சுகமா இருக்கும், கெடுதல் ஸ்மரணமா இருந்தால் துன்பத்தை கொடுக்கிறது. கெட்டதான ஒரு ஸ்மரணம் இருக்கு பத்தில, ஒரு எண்ணம், என்னைக்கோ நடந்த விஷயம், யாரோ பண்ணின்ற விஷயம், இதோட நமக்கு ஏன் இப்படி தாக்குறது, நம்மளையும் பின்னாலே ஹிம்சை பண்ணிட்டு இருக்க, ஒவ்வொரு கணமும் என் மனசை விட்டு போக மாட்டேங்கிறத, அது போன விரட்டினாலும் போக மாட்டேங்கிறத, அது என்ன பண்றதுன்னு அதுக்கு வழி சொல்றேங்கிற. சிந்தா ஸ்மிருதி சாமானிய வதனோபி துக்கஜனக ஸ்மிருதி விசேஷே நிரூடல் ஆட்சணிகா, துன்பத்தை கொடுக்கக்கூடியதான ஞாபகம், சாதாரண ஞாபகம் அது தான் பரவாயில்ல, அது ஞாபகம் வந்த டக்குன்னு துன்பம் அப்படியே பீரிட்டு வரது. எதை மறக்கணும்னு நினைச்சோமோ அது ஞாபகம் வந்தது. ஏன்னா நம்ம எவ்வளவு நல்ல காரியம் பண்ணினாலும், எவ்வளவு நல்லது நினைச்சாலும், நினைச்சுட்டு அந்த அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு அப்படியே துன்பம் வருது. அப்படியே கண்ணால ஜலம் வருது, மனசுலே வந்து ஆகாரம் வேண்டி இருக்கல, எதையும் பிடிக்காததான ஒரு நிலையும் அனுபவிக்கிறவள்லாம் இருந்துட்டு இருக்க. அதுக்கு வழி என்ன, அதுக்கு அந்த மனசுக்கு எரிச்சிட்டு இருக்கக்கூடியதான ஒரு மனசுக்கு அப்படியே ஒரு ஆயின்மெண்ட தடவினா போல, சில்லுன்னு இருக்கா போல இருக்கிறது. இத நிச்சிந்தா நிரஹங்காரா அப்படிங்கிற நாமாக்கள், அதான் விசேஷமா சொல்ற. பாருங்க, சிந்தான்னு ஒண்ணு இருக்க, இந்த சிந்தையானது என்னன்னு இல்ல, அது வந்து அந்த சிந்தாங்கிற ஒரு பதத்துல ஒரு அனுஸ்வாரம் ஜாஸ்தியா இருக்கான். அனுஸ்வாரம்னு என்னது, அந்த புள்ளி, அந்த புள்ளி ஜாஸ்தியா இருக்குன்ட்டு. என்ன சிந்தா சிதாசம அஜ்ஞாய, சிந்தையும் சிதையும் உண்டு. சிதேன்னு என்ன, இது மனுஷனுடைய சரீரம் பிராணன் போன பிறகு அந்த சரீரத்தை எரிக்கிறதுக்காக ஒரு கட்டையால பண்ற பத்தில, அதுக்கு சித்தான்னு பேரு. அப்ப விவகாரம் என்ன, அது சித்த மாதிரி தான் சிந்தை. என்ன சிந்தாவை பிந்து நாதிகா, அந்த சித்தேங்கிறதுக்கு மேல ஒரு பிந்து அதிகமா இருக்கு. உபாசக்காரெல்லாம் அஇ சொல்ல மாட்டேன், அது ஒரு பைத்தியம் அவளுக்கு. அதெல்லாம் அம்மா மிம்மீம் சொல்றேன், சுலபமா சொல்லப்படாது நீங்க, அதனால அம்மா மிம்மீம் சொல்றது என்ன வழக்கம், ஏதோ பண்ணி வச்சுட்டா பெரியவா, அதே மாதிரி இந்த ஒரு பிந்து ஜாஸ்தி போட்டான், அது நியாயமா சித்தானதான் இருக்கணும். அந்த சித்தையானது ஒரு பிந்து போட்டு என்ன பண்ணிவிட்டான், சிந்தான் ஆக்கி விட்டான். சிந்தா சிதா சமாஜேய சிந்தாவை பிந்து நாதிகா சிதாதாசி நிர்ஜீவம். இந்த சித்தையானது சரீரத்தை வந்து பிராணம் போன பிறகுதான் சார் எரிக்கும். அந்த சரீரத்தை எப்ப எரிக்கும் சித்தையானது, சரீரத்துல பிராணம் இல்லாத போனத்தான் அந்த சிதையானது எரிக்கும். ஆனா இந்த சித்தை சிந்தை என்ன பண்றதுன்னு, சரீரத்துல பிராணம் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கின்றே வருதான் போங்க. நிர்ஜீவம் சிந்தாத அதி ஜீவிதம். இந்த மனுஷனுடைய மனசுல கவலை இருந்தா நீங்க என்னதான் டெய்லி பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிடுங்கோ, டெய்லி பென்சிலின் கரிசியே ஒன்னும் வேலை செய்யல. அதே மாதிரி பழைய மாதிரி ஏன்டா உள்ளூர மனசுல சந்தோஷம் இல்ல சார், வெறும் ஜலத்தை சாப்பிடுறேன் வெயிட் ஆயிடுறதுன்னு. என்னடாச்சு, அது வேற ஒண்ணும் இல்ல, மனசுல சந்தோஷம். மனசுல சந்தோஷம் இருந்தா ஆனந்தமா இருப்பான், வேணும் ஆகாது. நீங்க இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் இல்ல, அந்த மனசுல நிம்மதி இல்ல பாருங்க. அப்ப நீங்க எதை சாப்பிட்டாலும் எந்த மனசு சாப்பிட்டாலும் எல்லாம் ஒட்டாது. ஏன்னா மனுஷனுடைய மனசுல இருக்கக்கூடியதான ஆதி வியாதியா பரிணமிச்சு நம்மள பண்றது. ஆகையால் அந்த சிந்தையானது ஒரு மனுஷனுக்கு போகணும். அது போறதுக்கு என்ன, நிச்சிந்தா அதனாலதான் நிச்சிந்தா சிந்தா நாச்சினு சொல்லல, நிச்சிந்தா அதோட நிறுத்தி விட்டார். நீராக ரகமதினி நிர்மதா மதநாசினி அப்படின்னு, நிர்மோகா மோகநாசினி நிர்மமா மமதா ஹந்திரி இப்படின்னா சொல்லணும். நிச்சிந்தா சிந்தா நாசினு சொல்லலையே, நிச்சிந்தா அம்பாள நிச்சிந்தன்னு தியானம் பண்ணின மாத்திரத்தினாலேயே உங்களுக்கு எல்லா விதமான சிந்தையும் போயிடுறதான், கவலையெல்லாம் உங்களை விட்டு போறதான். அப்படிப்பட்டதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம், இப்படிப்பட்டதான இந்த அம்பாளுக்கு முதல்ல உபாசனம் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காளாம், முதல்ல அம்பாள ஐங்கிற ஒரு பீஜத்தை சொல்லி கொடுக்கறாளாம். இந்த அம்பாளுடைய மந்திரத்துல இருக்கக்கூடியதான எழுத்துகள் இருக்க பார்த்தா, இந்த எழுத்துகள் ஒவ்வொரு எழுத்தும் அமிதமான ஒரு சக்தி இருக்கு, கொஞ்சம் நிஜம் கிடையாது. அதை நீங்க தியானம் பண்ணிட்டே இருந்ததையானால் எல்லா விதமான துன்பங்களும் மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான கவலைகளும் உங்களை விட்டு போறது. அப்ப என்னச்சு என்ன சொல்றது, இந்த கவலைகள்லாம் உன்னால வரலப்பா, எதனாலயோ வந்தது விட நான் தான் இருக்கேன். இப்ப மனுஷனுக்கு கவலை வந்தா அந்த கவலை போறதுக்கு என்ன உபாயம் தெரியுமோ, நமக்கும் கவலை வருது, யாரோ ஏதோ வயசாலே நமக்கு அபகாரம் பண்ணினாலேன்னு கவலை இருக்கு, அதை போக்கிக் கொள்றதுக்கு உபாயம் என்ன தெரியலையே, ஒண்ணும் இல்ல அம்பாளுடைய பாத ஸ்மரணம். ஆபதி கிம் கரணியம் ஸ்மரண யுகளம் அம்பாயா. ஆச்சாரியார் சொல்ற, உங்களுக்கு ஆபத்து வந்தா என்ன பண்ணணும், கவலை வந்தா என்ன பண்ணணும், அம்பாளுடைய ரெண்டு பாதங்களையும் ஸ்மரணம் பண்ணுங்க. ரத்த சுக்ல பிரபா மிஸ்ர மதர்க்கியம் திரைபுரம் மகா, அதை தியானம் பண்ணலாம் இதை தூக்கி போட்டுரும், ஒரு கவலையும் கிடையாது. அம்பாளுடைய ஸ்வரூபம் அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த சக்தியை சொல்றதுக்காக தேவி பாகத்துல ஒரு விசேஷமாக ஒரு கதை சொல்லிருக்கு. வியாசாச்சாரியால் ஒரு நாள் நைவ்யாரண்யத்துக்கு போனார். இவருக்கு என்ன சொல்லுங்க வேலை கேட்கப்படாது, ஏதோ அப்படி போனார், மகன்களோ இல்லையோ போனாருங்க. போனதுமே அங்க யாகங்கள்லாம் நடந்துட்டு இருக்க, மகர்ஷிகள்லாம் யாகங்கள் பண்ணிட்டு இருக்கா. இந்த யாகங்கள் பண்றப்ப இவர் போனதுமே எல்லாரும் எழுந்து நிக்கிறாளாம், வந்து இவருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தா, கௌரவப்படுத்தினா, உட்காரத்துக்கு இடம் கொடுத்தா, அப்புறம் எல்லாத்தையும் கர்க்கம் பாத்தி எல்லாத்தையும் கொடுத்து இவரு அந்த ஆஸ்வாசனம் பண்ணிட்ட பிறகு அவர் அந்த ஜமக்ருக்னிங்கிற ஒரு மகர்ஷி கேட்டாராம், உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா தெய்வங்களை விட இந்திர சத்ரிய அக்னி வருணன் யமன் சோமன் பிரஜாபதி இப்படி நிறைய தேவதைகளை குறித்து நாங்க யாகங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த யாகங்களை அவாவாளுக்கு 12 கபாலத்துல சம்ஸ்கிருதமான கபாலம், இது புரோடாக்கம், புரோடாக்கம்னா ரொட்டி, அது என்ன வெறுமனு இல்ல, 12 வானாலையில தனித்தனியாக வேக வச்ச ரொட்டி. ஒரு வாடையில பண்ண போறாதோ, அது என்னமோ அப்படி ஒவ்வொரு வானிலையும் ஒரு நெய்ய போடணும், இந்த ரொட்டியை விடணும், மேல மேல நெய்ய போடணும், திருப்பணும், அதை எடுத்து அடுத்த முதல்ல வானாலையில நெய், அதுக்கப்புறம் ரொட்டி, ரொட்டி மேல நெய், மறுபடியும் திருப்பி போடணும், இப்படி இது போல 12 கபாலத்துல சம்ஸ்காரம் பண்ணணுமா. இப்படி பண்ணி அவருக்கு கொடுத்தா அவர் ஜம்முன்னு சாப்பிடுறாரு. இப்படி எல்லா தேவதைகளுக்கும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், ஆனா இந்த தேவதைகளோட வசத்தியான ஒரு தேவதை உண்டோ அப்படின்னு வியாசாச்சாரியர அவர் ஜமதக்னிங்கிற ஒரு மகர்ஷி கேட்டாரா. வியாசாச்சாரியர் இதை சொல்றேன்னு ஆரம்பிக்கிறார். இதுக்குள்ள வியாசாச்சாரியர் நினைச்சார் அப்படி பார்த்தாராம், அங்க பக்கத்துல லோமஷர்னு ஒரு மகர்ஷி இருக்கார், அவர் சொல்றாரா, தேவானாம் ஜனனி தெய்வ பிரம்மாதீனாம் மகாத்மனாம் ஆதிப்பிரகிருதி மூலம் சா சம்சார பாதபஸ்ய வை. அம்பாள்னு ஒரு தத்துவம் இருக்கு, அதான் சம்சார பாதபஸ்ய. இந்த உலகம் சம்சாரம் எனக்கூடியதான பெரிய மரத்துக்கு அவள் தான் மூலம். ஊர்த மூலமதம் அஸ்வத்தம் பிராகு ரவ்யம்னு எந்த பிரம்மன் சொல்றேளோ அந்த பிரம்மம் அம்பாள் தான் அப்படின்னு அந்த அம்பாளை தியானம் பண்ணினா அத்தனை விவகாரங்களும் சரியாயிடும். மனுஷனுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியதான மனசுல அப்பப்ப தோணிக்கொண்டு அவனை மரண பரியந்தம் வாட்டி கொண்டு இருக்கக்கூடியதான துன்பம் அவனை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்றாரன். சரி, இது இப்படி சொல்றல, இதுக்கு என்ன அர்த்தாட்சி கேக்குற? நீங்க சொல்றீங்க இப்படி, இது யாராவது முன்னால அனுபவிச்சிருக்காளா அப்படிங்கிற அவர் சொல்றார். என்ன இப்படி நீங்க கேக்குற? இதே போலயே ஒரு கதை இருக்கு. ஒரு காலத்துல அந்த கோசல தேசத்துல தேவதத்தன் ஒரு பிராமணன் இருந்தார். அந்த பிராமணன் அம்பாளுக்கு அம்பாளுடைய ஒரு மகிமையினால அவருக்கு ஒரு விசேஷமான ஒரு விசேஷம் நடந்திருக்கு. அதை நான் சொல்றேன், ஆரம்பிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறார். இவருக்கு என்ன பண்ணினா, தேவதத்தர்ங்கிறவர் குழந்தைகள் இல்லை அவருக்கு, அதனால புத்திர காமேட்டி யாகம் பண்ணினார். புத்திர காமேட்டி யாகம் என்ன ரொம்ப கிராண்டா பண்றதுன்னு ஆரம்பிச்சார். என்ன நல்ல புத்திரனா சத்புத்திரனா பறக்கணும்ட்டு அது இருக்கக்கூடியதான எல்லா மகர்ஷிகளையும் கூட்டணும் இருக்கார். சுகோத்திரங்கிறவர் பிரம்மாவா இருந்தாராம், யாக்ஞவல்கியர் அத்வரியவா இருந்தார். அதுக்கப்புறம் பிருஹஸ்பதிங்கிறவரே, பிருஹஸ்பதிங்கிற தேவகுரு இல்ல, பிருஹஸ்பதிங்கிற ஒரு மகர்ஷி, அவர் போதாவா இருந்தார். பைலர் பிரஸ்தோதாவா இருக்கார். கோபிலருங்கிறவர் உத்காதவா இருந்தார். இப்படி எல்லாமும் யாகம் நடக்கிறது, யாகம் எல்லாம் நடந்தது. பிறகு யாகம் முடிந்த பிறகு கடைசியில அந்த குதிரகாமேட்டி நடக்க, அது இஷ்டியோல்யோ கடைசியில வந்து அதுக்கு ஒரு ஸ்தோமம் பாட்டு பாடுவா. ஏழு ராகத்திலையும் ஏழு வர்ணத்திலையும் விசேஷமாக ஸ்வரங்கள்ல ரதந்தர சாமாவா பாடினாரா. இந்த ரதந்தர சாமாவை பாடும்பொழுது அவருக்கு மூச்சு தட்டித்து, அந்த மூச்சு தட்டியதுமே இந்த கோபிலருக்கு என்ன பண்ணினார், ஒரு ஸ்வரம் தப்பி போயிட்டுதான். இத பார்த்தார் இவர், இந்த தேவதத்தருங்கிறவர், என்ன இப்படி பண்ணிட்டேல மூர்க்கஸ்தே பாவிதா புத்திரஹா, இப்படி நீங்க பாடலாமா? நான் வந்து காமிய கர்மா பண்ணிட்டு இருக்கேன், காமிய கர்மா பண்ணும் பொழுது ஒரு சின்ன தவறு நடந்தாலும் இந்த பலத்தை கொடுக்காதே, இப்படி பண்ணிவிட்டேல நீங்க அப்படின்னு அவருக்கு கோபம் வந்து வச்சுட்டார். எஜமானன் அவர் தானே இவ்வளவு பண்ணிட்டு இருக்கார், அந்த கோபிலரை வச்சுட்டாரா. கோபிலருக்கு கோபம் வந்துருக்கு. ஏன்னா பத்து பேர் இருக்க பிராமணால வையலாமா? பிராமணால வையப்படாது. பிராமணுடைய சரீரத்துல எல்லா தேவதைகளும் இருக்க, அதனால அந்த வேதாத்தியனம் பண்ணு சாஸ்திரங்க அத்தியனம் பண்ணு உபாசக்களா இருக்கக்கூடியதான பிராமணால நம்ம வையப்படாது. அது வேற நீங்க வச்சுட்டு அவருக்கு கோபம் வந்துருது. மூர்க்கஸ்தே பாவிதா புத்திரஹா சட்டசப்த விவர்ஜிதா அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டார். உனக்கு பறக்கக்கூடியதான பையன் ஊமையா இருக்க போறான் அப்படின்ட்டு. என்ன ஆயிடுது, என்ன சுவாமி இப்படி பண்ணிவிட்டேல, குழந்தையே இல்லேன்னு நம்ம நினைச்சுண்ட பண்ணிட்டு இருக்கேன். இந்த குழந்தையா இருக்கிறவன் பிறக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த பிறகு அவன் நன்னா இல்லைன்னா ரொம்ப கட்டமா இருப்போம். நம் மூர்க்க புத்திராத புத்திரத்தும் வரம் வேத விதோ விதோ, மூர்க்க புத்திர பிறக்கிறத விட புத்திரனே இல்லாம இருக்கிறதுன வசத்தின்னு சொல்ற. ததபி பிராமணோ மூர்க்கா சர்வேஷம் நிந்தியேவஹி, மற்றவர்கள் எப்படி இருந்த போதிலும் பிராமண குலத்துல பிறந்தவன் மூர்க்கனா தான் ரொம்ப தப்பு. என்ன, இவன் தான் எல்லோருக்கும் நல்ல வார்த்தையை சொல்ல வேண்டியவன். இவனுக்கு ஒரு கடமை இருக்க, வேதாத்தியனத்தை பண்ண, சாஸ்திரங்களை படிக்கணும், அதை காப்பாற்றணும், நல்ல வாழ்க்கு மற்றவர்களுக்கு அந்த விஷயத்தை நல்ல விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும் வாழ்க்கையில. எதையும் எதிர்பாராமல் அவ காசு கொடுக்கணும் இது கொடுக்கணும் நம்ம தோத்திரம் பண்ணும் எதையும் எதிர்பாராமல் சொல்ல வேண்டியதான கடமை இவனுக்கு இருக்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல அந்த பையன் வந்து எனக்கு இப்படி பிறக்கிறான் நீங்க சொல்லிவிட்டேல, இது ரொம்ப கஷ்டம் சுவாமி. அந்த ராஜ்யத்திலேயே மூர்க்கனா இருக்கணும் இருக்கிறாதான். தர்மசாஸ்திரம் சொல்றது எந்த பிராமண பையன் முட்டாளா இருந்தா அவன் அந்த ராஜ்யத்துல இருக்கப்படாதுங்கிறத. மூர்க்கோ எத்திர சுகர் விட்டா தானமான பரிகிரகி தஸ்மின் தேசே நவத்தவ்யம் பண்டிதேன கதஞ்சனா. இப்படி வேதாத்தியனம் பண்ணாமல் சந்தியாவந்தனம் பண்ணாமல் எந்த பிராமண பையன் இருந்தானால் அந்த ஊர்ல நீ இருக்காதேங்கிறது. இப்ப நாம எல்லாம் எங்க போனோம்னு தெரியல, இந்த ஃபாலோ பண்ண முடியுமா லோகத்துல? ஏன்னா அது வந்து தொத்து வியாதினால எல்லாருக்கும் பரவும். சந்தியாவந்தனம் பண்ணல என்ன, காயத்ரி மந்திரம் ஜபிக்கல என்ன, அந்த காயத்ரி மந்திரம்ங்கிற ஒரு லட்சணம் இல்லாததால இங்க கெட்ட எண்ணங்கள் தோன்றது. கெட்ட எண்ணங்கள் தோணினா அது எல்லாருக்கும் பரவும். இந்த பிராமணனுக்கு எப்படியே அந்த கெட்ட எண்ணங்களை தடுக்கக்கூடியதான திறமை இவனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆகையால் இப்படி பண்ணி விட்டேல நீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு கால விழுந்தாரா. விழுந்ததுமே அந்த கோபிலர் சொல்றார், அப்பா வேண்டாம். அடுத்த கணம் இவர் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணதுமே அவருக்கு மனசு உருகி போயிடுது. என்ன அடாடா, தப்பு நடந்திருக்கு, ஆனா யாகம் வச்சுக்கணும். இந்த தப்பு பண்ற காலத்திலேயே உபாசகரா ஒரு பிரம்மான்னு ஒருத்தர் இருக்க, இந்த பிரம்மானவர் என்ன பண்றார் தெரியுமா, யாரார் எது தப்பு பண்ணினாலும் அதை அவர் ஒரு உபாசனம் பண்ணிட்டு இருக்கார். அந்த உபாசனம் பண்ணும் பொழுது இந்த தப்பெல்லாம் ரெக்டிஃபை ஆயிடுது. இது தெரியல, இவர் கவனிக்கல. உபாசகர் ஒருத்தர் இருந்தாரே ஆனால் இங்கேயாவது ஒரு தப்பு நடந்தது ஆனால் அவ ஒன்னும் கேட்க மாட்டா, ஒன்னும் சொல்ல மாட்டா, டக்குன்னு அந்த மந்திரத்தை மனசால நினைப்பா. நினைச்சா என்ன ஆகுனர், அங்க பண்ணின தப்பு ரெக்டிஃபை ஆயிடும், பூர்ணமான ஒரு பலம் இருக்கணும். ஆகையால் எங்கேயுமே நம்ம உபாசக்கால் இருக்கணும், காயத்ரி உபாசக்கால் இதுபோல மந்திர உபாசக்கால் இருக்கணும். இது கோபிலர் பார்த்தாராம், ஆஹாஹா அனாவசியமா சொன்னேன், ஏன்னா இவர் என்னமோ நம்மள தப்பா சொல்லிவிட்டார், ஆனா அந்த சுகோத்திரங்கிற ஒரு பிரம்மா இருக்காரு, நாம் பண்ணின தப்புக்கு அவர் தனியாக உபாசனம் பண்ணி இது சரி பண்ணிவிட்டார். இதனால ஒன்னும் பெரிய விவகாரம் ஒன்னும் ஆகல. இருந்த போதிலும் இவருக்கு என் வாக்கில இருந்து வந்துட்டு இவரை சரி பண்ணணும். ஜலம் ஸ்வபாவதீதம் பாபதாபயோகதா உஷ்ணம் பவதி தத் சீக்கிரம் தத்வினா சிஜிரம் பவேது. ஜலம் இருக்க, அது தொட்டச்சில்லுன்னு தான் இருக்க, ஆனா என்ன ஆயிடு தெரியுமா, பாவகா தபயோகதா பாவகம் நெருப்பு, அந்த நெருப்பு மேல வச்சதுமே அந்த ஜலமானது என்னாச்சு, உஷ்ணமாச்சு. உஷ்ணமானதுமே நீங்க எடுத்த நெருப்பு விட்டு கீழே இறக்கி வச்சு விடுங்க, அடைய மாதிரி ஆயிடுது. அதே போல நல்லவாள், அவளுக்கு அந்த பெரியவா இருக்கா பாத்தீங்களா, அவளுடைய ஒரு சுவாவம் டக்குன்னு கோபம் வந்தாலும் நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா பரமசாதுக்கள் ஆயிடுறான், பரமசாந்தாள் ஆயிடுறான். அவர் சொன்னார், கவலையே படாத, முதல்ல பிறக்கிறப்ப ஒரு மாதிரி பிறக்கான், ஆனா மகாபண்டிதன் ஆயிடுவான் போ அப்படின்னு அனுகிரகம் பண்ணினாரா. இப்படி அனுகிரகம் பண்ணிட்ட, அதோட போயிடுது. இவரும் சரியா நடந்து போயிட்டார். அது கொஞ்ச நாள் ஆச்சு. அவர் ஆத்துக்காரிக்கு பேரு ரோஹிணின்னு பேரு. அந்த ரோஹிணிங்கிற அம்மாவுக்கு ரோஹிணி நட்சத்திரத்திலேயே ஒரு பையன் பிறந்தான். அம்மா நட்சத்திரம் பையனுக்கு வந்தா வசதி, அப்பா நட்சத்திரம் பொண்ணுக்கு வந்தா வசதி. அப்பாவுக்கும் சித்ரா நட்சத்திரம், பொண்ணு பேரும் சித்ராவா இருக்கும், ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே நட்சத்திரம் விவகாரம் முழுக்க. அது போல அப்பா நட்சத்திரம் பொண்ணுக்கும் அம்மா நட்சத்திரம் பையனுக்கு வந்தா வசதி. அதே போலயே மாமியாருக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரே நட்சத்திரம் இருந்தா ரைட், நியாயம்னு சொல்றது சாஸ்திரங்கள்ல சில சொல்றது. அது இதுக்காக தேடி எங்க மாமியார் நட்சத்திரம் அப்படி எல்லாம் முழுக்க. அப்புறம் என்ன ஆகும் தெரியுமோ, நான் கொஞ்ச நாள் அனுப்புறேன், எந்த வரம் முடிக்கிறாரோ அந்த நட்சத்திரம் இருந்ததுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா. இப்பவே விவகாரம் ஆமா மாத்திருவா. அதோட மட்டும் இல்ல, இப்ப எல்லாம் என்ன சின்ன, முதல்ல லவ் பண்ணிவிட, லவ் பண்ண பிறகு என்ன கோத்திரம்னு கேட்டா அந்த மாப்பிள்ள வந்து சொல்றார், உங்களுடைய கோத்திரம் என்னவோ அதே கோத்திரம் தான் என்கிட்ட, இப்படி வந்தா கல்யாணம் ஆகும். ஏன்னா இந்த அசடு நினைச்சுட்டு இருக்கு, அதே கோத்திர சமான கோத்திரமா இருந்தா நம்ம கரெக்டா இருக்கும் போல இருக்கு. என்னடா உங்க கோத்திரம் என்ன, அதே கோத்திரம் எனதுங்கிறான். என்ன பண்ண, அது மாதிரி கோரமா இருக்கு லோகத்துல விவகாரம். சிலதெல்லாம் சிலது இப்படி சொல்லி இருக்கு சாஸ்திரங்கள்ல. அது மாதிரி அந்த ரோஹிணிங்கிற அம்மாவுக்கு ரோஹிணி நட்சத்திரத்துல ஒரு பையன் பிறந்தான், அவனுக்கு உதத்யன் பேரு வச்சாராம். உதத்யன்கிற ஒரு பேர் வச்ச, சரி. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உதத்யனுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு நன்னா ரொம்ப அபிமானத்தோட வளர்த்தா, ஆனா அந்த பையனுக்கு பேச்சு வரலன்னு கவனிக்கலைவா. கொஞ்ச நாள் ஆச்சு, அவனுக்கு என்ன சொன்னாலும் வரல, பின்னால வரும் 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 நினைச்சிட்டு இருந்தா, 8 வயசா எடுத்து வரல, உபநயனம் பண்ணினா வரும் நினைச்சா உபநயனம் பண்ணினார், காயத்ரி மந்திரம் வாயில நுழையில, எதையும் சொல்லல, ஆனா இவரும் விடல. இவர் அப்பாவுக்கு ஒரு அபிமானம், ஒரு ஆசை. 4 வருஷ காலம் விடாம காலம் எழுந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் காதலியே காயத்ரி மந்திரத்தையே சொல்லிட்டே இருந்தாராம். என்னடா ஆச்சுனர், ஒரு வார்த்தை வரல அந்த பையனுக்கு. ஏன்னா அந்த கோபிலருடைய சாபமும் அப்படி ரொம்ப சிரமப்பட்டார் இவர். அதுக்கப்புறம் அந்த பையனும் பார்த்தானா, இனிமேல நமக்கு கவலையா இருக்க, அப்பா அம்மாவே நம்மளை விட்டு கவலைப்பட்டு இருக்கா, என்ன புத்தி தெரிஞ்சதோ அவனுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு தெரியாம யாருக்கும் சொல்லாம காட்டுக்கு ஓடி போயிட்டான். காட்டுக்கு ஓடி போற சமயத்துல அங்கே ஒரு மூலையை உட்கார்ந்து இருக்கான். உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும்னு தோணல, யாரும் என்ன என்ன பண்றாருன்னு தெரியல, ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு செயலும் கிடையாது, காலமரணிந்த சந்தியாவந்தனம் கிடையாது, மந்திரம் கிடையாது, ஜபம் கிடையாது, அக்னி காரியம் கிடையாது, வெறுமனா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏதாவது பசிச்சதுன்னா அப்படியே போறான், எங்கேயாவது ஒரு பழமோ இழமோ கீழே இருந்தா அதை சாப்பிடுறான், வெறுந்து தன்னோட இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்படி ஒரு ஆசிரமத்துல இருந்தார் அவர். அந்த முனிவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டார். வரிசையா மழை வந்தாலும் இங்க நன்னா இருக்கும்னு அந்த ஆசிரமத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். இவனே மனசுல பார்த்தானா, ஆஹாஹா இவ்வளவு கவலையா இருக்கே, நம்மளால உலகத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் சிந்தையா இருக்கே, அம்மாவுக்கு சிந்தை, அப்பாவுக்கு சிந்தை, மற்றவர்களுக்கெல்லாம் சிந்தை, உலகத்துல இருக்கிறவாள்னா எனக்கு ஒண்ணுமே வரலன்னு கவலைப்பட்டு இருக்காள், இப்படி ஒரு ஜென்மம் வேணுமா நமக்கு? தெய்வமேவ பரம் மன்யே திக் பௌருஷம் அனர்த்தகம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பிராரப்த கர்மம். என்ன தப்பு பண்ணின எனக்கு ஏன் வார்த்தை வரல? உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் வந்திருக்க, எனக்கு ஏன் வரல? நம்ம என்னத்தான் முயற்சி பண்ணினாலும் வரல. அதனால தெய்வமேவ பரம் மன்யே திக் பௌருஷம் அனர்த்தகம் விருதாசிரம கிருதம் காரியம் தெய்வாத் பவதி சர்வதா. எல்லாமும் நடக்கிறதுனா அந்த பெரியதான ஏதோ ஒரு சக்கரத்துல நடந்து கொண்டிருக்க அப்படின்னு கருதினா அப்படி இருந்துட்டா திடீர்னு ஒரு பன்னி வேகமா ஓடி வந்தது. அந்த பன்னிய பின்னால யாரோ ஒரு வேடன் அடிச்சு அது பிராணனுக்காக பயந்து ஓடி வருது. ஓடி வந்து இவருடைய ஆசிரமத்துக்குள்ள போயிடுது. அது போயிட்டு வந்ததுமே என்ன போறப்ப ஆ ஆன்னு கத்தித்தான். அது என்ன கத்து? ஹா ஹான்னு கத்தித்தது. கத்திட்டு வர காரணம் இவனுக்கு ஞாபகம் வந்துதான். அது என்னவோ அது எப்படி கத்திட்டுங்கிறத இவன் ஐ ஐன்னு நினைச்சான். இது நினைச்சுன்னு சொல்லி கொண்டே இருக்கிற காலத்த பின்னால ஒரு வேடன் வரான். கருப்பா இருக்கான், கண்கள்லாம் செவந்திருக்க, ரொம்ப குண்டா இருக்கான், பாக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்கான். அவன் ஓடி வர்றதும் பெருமூச்சு விட்டு ஓடி வரான். இவன் வந்து புடிச்சுட்டான். என்ன ஆச்சு? நான் விரட்டினேனே அந்த பன்னியை அடிச்சனே, அந்த பன்னி எங்க போச்சு அப்படின்னு இவன் கேட்கறான். இவனுக்கு பாவம் ஒன்னும் சொல்ல தெரியல. இவன் வாய் வராது, இவருக்கு பேச வராதுன்னு அவனுக்கு தெரியல. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அதை இவன் எடுத்து வச்சுட்டு இவன் ஏமாத்தி கொண்டிருக்கான்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் சொன்ன, எங்களுக்கு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தை ரொம்ப பசியா இருக்க, இத கொண்டு போய் நான் சமைச்சாதான் சாப்பிட முடியும், இல்லைன்னா ரொம்ப பட்னியா இருக்க, சீக்கிரமா சொல்லு அப்படின்னு விரட்டினான். இவன் மனசுல பார்த்தானா, ஆஹாஹா இப்ப நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், ஆசிரமத்துக்குள்ள போயிருக்கு பன்னின்னு சொன்னேன்னா அந்த பன்னிய கொண்டுட்டு போறான். சொல்லலன்னா நான் இல்லேன்னு சொன்னேன்னா தப்பாயிடும். இப்ப என்ன பண்றது? நான் சம்ஜையால இல்லேன்னு சொல்றதா, இல்ல உள்ள போயிருக்குன்னு சொல்றதா, எப்படின்னு சொல்றது தெரியலே, தர்ம சங்கடமாக மாட்டின்றேனே அப்படின்னு நினைச்சுண்டு அம்பாளை தியானம் பண்ண ஆரம்பிச்சான். அப்ப பார்த்தாலாம் இவன் வந்து இந்த ஐங்கிற ஒரு சப்தத்தை சொன்னானோ இல்லையோ, அதுல பீஜம் வேற ஐம்னு இல்ல, வெறும் ஐ தான் சொன்னான். அது யாரு குருன்னு பண்ணிட்டா குரு அதுல கத்திட்டு, அது கொண்டும் தெரியாது பாவம், அது பிராண ரட்சணத்துக்காக கத்திட்டு, ஆனா அத மனசுல வச்சுட்டு சிஞ்சுகிற அப்படின்னு ஏன்னா மனசுல அம்பாளை நினைச்சிட்டு இருக்கான். நான் பொய் சொல்றதா, உண்மைய சொல்றதா, எது சொன்னா சரியாகும்னு அம்பாளுடைய நினைப்புல இந்த சப்தத்தை மட்டும் தான் மனசுல சொல்லி கொண்டே இருக்கான். சந்தோஷப்பட்டாள, என்ன நினைச்சுண்டு என் நாமாவை என்னுடைய மந்திரத்தை சொன்னா இவனுக்கு சகல விஜயங்களும் வரட்டும் அப்படின்னு சாரஸ்வத பீஜம் வாக் பீஜம் இது க்ஷேமமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாலும் அடுத்த க்ஷணத்துல இவனுக்கு பேச்சு வந்துருது. இப்ப என்ன சொல், பேச்சு வராத போனாலும் இதை பண்ணிடலாம், பேச்சு வேற வந்துருது, இப்ப என்ன சொல்றது அப்படின்னு அவன் சொல்றான். கைத்துல யா பஸ்யதி நசா ப்ரூதே, யா ப்ரூதே சா ந பஸ்யதி, எது பார்க்கிறதோ அது பேசாதே, எது பேசுமோ அது பார்க்காதே. கண்ணு பார்க்கறது, கண்ணு பேசுமா? கண்ணுன்னா பார்த்தது, பண்ணி உள்ள போச்சா இல்லையான்னு பார்த்தவர் யாரு? கண்ணு. அது பேசுமா? பேசாது. யாரு பேசணும்னு நினைக்கிறாரு அவருக்கு விஷயம் தெரியுமோ? பண்ணி போச்சா இல்லையான்னு வாய்க்கு தெரியுமோ? அது கண்ணுக்கு என்ன தெரியணும்? இந்த கண்ணும் வாயும் ரெண்டு சேர்ந்து அம்பாளுக்கு தெரியும் மனோரூபமா இருந்தார். ஆகையால் அகோ இப்படி என்ன ஆயிடுச்சு, நான் ஒன்னும் சொல்ல முடியலையே. ஸ்வகாரியார்த்தின் வியாத ஸ்வகாரியார்த்தின், ஹே வேடனே உன் காரியத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கே, கிரும்பிரச்சதி புனப்புனா, திருப்பியே என்ன 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 கேட்டு இருக்கே, வேற வழியை பாத்துப்பா அப்படின்னு அவன் பார்த்தான். இது வேலை இங்க இருந்த தகரா அப்படின்னு அவன் போயிட்டான். போயிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க பண்ணி காணுவான். ஆசிரமத்துக்குள்ளதான் போயிருக்கு, ஆசிரமத்துக்கு ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கு, எதிரும் பெரிய அரண்மனை மாதிரி நாலஞ்சு இல்ல, நம்ம பாருங்க ஒரே என்ட்ரன்ஸ் தான் இருக்கும், அது கூட வாசக்கால இருக்காது, அப்படின்னா கட்டி வச்சுட்டு இருக்க விவகாரம் முழுக்க. அது மாதிரி உள்ள போயிடுது, உள்ள போய் பார்த்தா தெரியல, இதே மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்ட பிறகு அம்பாள் அனுகிரகத்தினால சகல விஜயங்களும் வந்தது. இவர் தேவதத்தர் அங்க இருந்து வரார். அப்பா ஏதோ பையன் போயிட்டாருன்னு தேடிட்டே இருக்காரு, அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய போறதுன்னு. வரும்பொழுது அப்பாவை கூப்பிட்டு விசேஷமா சொன்னாரா, அப்பொழுது 4 வருஷ காலம் இவன் காதல சொன்னதான மந்திரங்கள் எல்லாம் பலிச்சது. அப்பவே எடுத்து சொன்னதுமே மகா சந்தோஷத்தை அனுபவிச்சாரா. இப்படி இந்த வாக்பவ பீஜத்துக்கு, வாக்பவ கூட்டத்துக்கு இல்ல, வாக்பவ பீஜத்துக்கே ஒரு விசேஷம்னு சொல்லி, இப்படி அத்தனை ஒவ்வொரு பீஜத்துக்கும் ஒவ்வொரு கதை. அந்த கதை விளக்கிறதுக்காக நம்ம வரல இங்க. யோகா இது விஷயம் என்னன்னா, இப்படி இந்த மனசுல இருக்கிற கவலை இருக்க பார்த்தீங்களா, கவலை உங்களால வரலாம், உங்க மனசுல இருக்கிற நீங்க பண்ணினதான தப்பிதத்தினால வரலாம், இல்ல உங்க அம்மா அப்பாவால வரலாம், ஆத்துக்காரியும் அத்துக்காரரால வரலாம், குழந்தைகள்னால வரலாம், இல்ல வேற ஊர்ல இருக்கக்கூடிய வேற யாரானாலையும் வரலாம். ஆனா எந்த கவலை யாரு வந்தாலும் அத்தனை கவலையும் போக்கக்கூடிய நான் நாம நிச்சிந்தா அத சிந்தே சலா சுலிகாயா இது விஸ்வகோஷாத்து சலமப்பியா. சிந்தாங்கிறத சலம் ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு பேசுறது. அவர் சொன்னார், நவகம்பளவான் தேவதத்தான். ஒத்தன் இருக்கார், அவர் புதுசான ஒரு கம்பளத்தை போட்டுருக்கார், ஷால், புது ஷால் போட்டுருக்கா போல இருக்குன்னு. நீங்க வேற புது ஷால் இல்ல, அவருக்கு 9 கம்பளம் இருக்கு, ஆனா எல்லாம் கிழிஞ்சதுன்னு. யாருக்கு இந்த நவான்னு சொன்னா, நவான புதுசுன்னு ஒரு அர்த்தம், 9ன்னு ஒரு அர்த்தம். என்ன சுவாமின்னு இதே போல ஷலமுன்னு பேர். ஒரு அர்த்தத்துல நம்ம சொன்னோமே ஆனால் இன்னொரு அர்த்தத்துல பேசுறதுக்கு பதிலா இப்படி சில பேர் இருக்கா, இது இடக்கா பேசுறதுன்னு. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், நான் தஞ்சாவூர் இல்ல, இப்படி சொல்லுவா சாதாரணமா, அப்படி எல்லாம் பேசப்படாது. அதுக்கு சலம்னு பேரு. அந்த சலத்தினால ஏற்படக்கூடியதான மனசுல வருத்தம், ஒருத்தராத்துக்கு போறேன், போறதுமே வாங்கோன்னு சொல்லணும், வந்தியப்ப இன்னும் நான் உயிரோட இருக்கேன்னு பாக்க வந்தீரோ, எப்படி இருக்கும்? அவங்க கரெக்டா தான் பேசுறாங்க, நம்ம அவங்களுக்காக தான், அவங்கள பாக்கத்தான் போறோம். ஆனா இந்த பேச்சு சொல்ல எப்படி இருக்க, எங்க வந்து உடம்பு எப்படி இருக்க, அதான் ஏதோ உடம்பு சரியால, உடம்பு எப்படி எப்படி இருக்கு உடம்பு, இதே தான் சொல்ற விவகாரம் முழுக்க. அது விவகாரம் என்ன, அது போல இதுக்கெல்லாம் சலமுன்னு பேர். மனுஷன் பேசுறப்ப ரொம்ப பத்திரமா இருக்கணும், இன்னொருடைய மனசு புண்ணாகாம இருக்கணும். அது போல பேசக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் என்ன, எப்படி வரும், அம்பாளுடைய நாமாவதால நிச்சிந்தா ததுபய ராகித்யா நிச்சிந்தியா வைகாரிகா தாஜ தைஜசச்ச பூதாதிஷ்ட இது அகம் த்ரிதா. இந்த அகங்காரம் இருக்கே மனுஷாளுக்கு, அது 3 விதமா இருக்கு. வைகாரிகமான ஒரு அகங்காரம், தைஜசமான ஒரு அகங்காரம், பூதத்தினால வரக்கூடியதான, பூதங்கள்னால வரக்கூடியதான ஒரு அகங்காரம், விகாரத்தினால் ஏற்படக்கூடியதான ஒரு அகங்காரமானது எனக்கும் சமானம் உலகத்துல உண்டா, எல்லாரோட ரொம்ப வசதி அப்படின்னு ஒரு கர்வம்னு சொல்றோமே, இதுக்கு ஒரு அகங்காரம்னு பேரு. தைஜசஸ்ட தேஜஸ்னால வரக்கூடியதான ஒரு அகங்காரம், வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு அலஞ்சத்தினால ஒரு அகங்காரம், ஒரு கர்வம். அதுக்கப்புறம் பூதத்தினால, பூதங்கள்னால, பூதங்கள்ல பக்கத்துல இருக்கிற மனுஷாலாம் அவரை வேணும்னே தூக்கி வச்சு விட்டான், அதனால ஒரு அகங்காரம். நிஜமா இல்ல, நீங்க இந்திரன் ஊர்ல இருக்கிறவாள்லாம் உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு வச்சுங்களேன், யார்கிட்ட காசு இருக்கோ அவர் தான் சார் குணவான், தயவ குணவான், தயவ ஸ்ருதவார் அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாத்தையும் தலையில ஐஸ் வைக்கிறதுங்கிறாள் அப்படி பண்ணி விடுவான். கொஞ்ச நாள் அனுபவம் இவன் நான் நிஜம்தான் நான் வச்சத்தின்னு இவனே நினைச்சப்பான். அதனால அப்படி எல்லாம் இருக்க, நம்மள யாராவது போற்றினா நம்ம என்ன பண்ணா, இது நமக்கு குருவுக்கு சேர்ந்தது, அவருடைய அனுகிரகத்தினால்தான் நமக்கு இது வந்தது அப்படிங்கறத நமக்கு நினைக்கணும். நம்மள யாராவது வச்சாள்னு வச்சுக்கலேன், கவலையே படப்படாது, என்ன ஜென்மாந்திரத்தில் பண்ணின பாப்பம் போச்சு, நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கவா விவகாரம் முழுக்க, என்ன போன ஜென்மாவில பண்ணின பாப்பம் எப்படின்னு இந்த விஷம் வாங்கறதுனால போயிடுது, இப்படி நினைச்சுக்கோன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி இந்த பூதாதியான 3 விதமான அகங்காரமும் நம்மளை விட்டு போயிட்டதான். வைகாதிகஸ்த தைஜசஸ்த பூதாதிஸ்தேத்யஹம் ரிதா இதி வசனாது. அப்படி த்ரிவிதா அகங்காரா எல்லாமும் இதுல தத்ரஹதாது தத்ராஹித்யாத் நிரஹங்காரா, இப்படி அகங்காரம் இருந்தாதவள். மோகா வைசித்தியம் ததபாவா நிர்மோகா, மோகம் ஒன்ன இன்னொன்னா நினைக்கிறது, எங்க துன்பம் இருக்கோ அது சுகம்னு நினைக்கிறது. சாதாரணமா இந்த மோகம்ங்கிறது பாருங்க, இந்த டெல்யூஷன் இல்யூஷன் அப்படிங்கிற, எது துன்பமோ அதை இன்பம்னு நினைக்கிறோம். ரொம்ப பேர் குடிக்கிற பார்த்தீங்களா, அது குடிக்கிறது தப்புன்னு எழுதியிருக்கான் உலகத்தை, இவனுக்கே தெரியும். இருந்தாலும் அது கையில வந்ததுமே அடுத்த க்ஷணம் விட்டான், எல்லாம் சாஸ்திரம் எல்லாம் மறந்து போயிடுது. இப்போ உள்ள ஏகாசம் ஏகேஸ்வரத்தை ஆரம்பிச்சுட்டான் சார் விவகாரம் முழுக்க. ஏன் அது தப்புன்னு தெரியாதோ? தெரியறத இருந்தாலும் அவனுக்கு அந்த சந்தர்ப்பத்துல அதுல ஒரு மோகம் ஏற்பட்டிருக்கு. அதை இவரை விட்டு இந்த வழக்கமானது அவ்வளவு சீக்கிரமாக அவரை விட்டு போகிறது இல்லை. இதுதான் மோகம்னு பேர். அந்த மோகித்தவனுக்கு உலகத்துல 10 பேர் நம்மளை என்ன நினைக்கிறான்னு தெரியாது. மெரினால அப்படியே ஒரு பொண்ணு ஒரு பையனும் கையை கோத்துண்டு அப்படியே போயிட்டு இருக்க, ஏதா பக்கத்துல இருக்கவாள்லாம் 40 வயசு ஆச்சு, கல்யாணம் ஆயி கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு. அப்படிப்பட்ட தாத்தா பாட்டி போயிட்டு இருக்க, அவளே ஒத்தரை தொட்டுக்காம பக்கத்துல நின்று போயிட்டு இருக்க. இவா என்னமோ உலகத்துல இவா ரெண்டு பேரு தான் ரசி மன்மதனாலும் நினைச்சுண்டு அப்படியே போயிட்டு இருக்க. இதென்ன வெக்கமா இல்ல? ஆனா விவகாரம் அவளுக்கு ஒண்ணும் தெரியல, அவ என்னமோ அவளுக்கு தான் உலகம் என்று நினைச்சுண்டு போயிட்டு இருக்க. சரின்னு பார்த்தேன், ஒரு 6 மாசம் ஆச்சு, கல்யாணம் ஆச்சு 2 நாள். அதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த பக்கம் தனியா அந்த பக்கம் தனியா போயிட்டு இருக்க, ஏண்டா கோர்ட்டுக்கு டைவர்ஸுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன சார் விவகாரம்? என்ன இவனும் ஒரே பையன் அவனும் ஒரே பொண்ணு, நடந்த விவகாரம் அவ்வளவுதான். அது விவகாரம் என்னாச்சு? தான் சொன்னபடிதான் நடக்கணும்னு நினைச்சுண்டு அம்மா அப்பா வளர்த்திருக்க. அந்த குழந்தைய எப்படி வளர்த்திருக்கா? அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கறது, இவனுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கறது. தனக்கு இல்லாத போனாலும் அவளுக்கு அகங்காரம் ஆகாசத்துக்கு மேல இருக்கு. சத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பத்யந்தி சூரிய, அகங்காரம் எங்க இருக்கு? திரிபாதஸ்யாமர தந்திவி, அந்த 3 தேவலோகத்துக்கு மேல வளர்ந்துருக்க அகங்காரம். அவன் எப்படி சார் இன்னும் சொன்ன பேச்ச குறையும் கேப்பான்? இப்ப விவகாரம் வரத்துக்கு காரணமே தான் எல்லாரோடையும் சேர்ந்து பழகணும். இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கக்கூடியதார மனப்பான்மை இருந்து இதெல்லாம் வரவே வராது. விவகாரம் இப்படி ஆயிட்டு இருக்கு, இதான் மோகம்னு பேரு. நமக்கு எங்கே சுகம் இல்லையோ அங்கே சுகம் என்றும், எங்கே துன்பம் இருக்குன்னு நினைக்கிறோமோ அதை இன்பம் என்றும் நினைச்சுண்டு மனுஷியால் அதுல ஈடுபடுறா பாத்தீங்களா, இந்த மோகமானது போயிடுறதா. நிர்மோகா மோகா வைசித்தியம் பதபாவான் நிர்மோகா மோகம் ஏகத்வஜானேன நாசயதி. எல்லார் மனசுலயும் இருக்கிறது பரமாத்மா அவனுதான். அந்த தத்துவத்தை ஞாபகப்படுத்துறாளே மனுக்கு, நீ எங்கேயோ சுகம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறியப்பா, அங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆத்மாவில தான் சுகம் இருக்குங்கிற அந்த ஆத்ம ஞானத்தை அந்த அம்பாள் இவருக்கு ஊட்டி கொடுக்கற. அதுக்கப்புறம் மோகம் இனக்கும் இவனுக்கு வரவும் வராது, அம்பாளுக்கு இல்ல அந்த மோகம் அப்படிங்கறது விசேஷமாக. தத்ர கோ மோகம் கஷோகா ஏகத்வமனு பசியதா, எங்கும் மயாத்தியக்ஷேண சத்ததம், எல்லாரும் என்னிடத்துல தான் இருக்க, மை சர்வம் பிரதிஷ்டிதம் எப்படிதாரு உயர்ந்ததான் ஒரு ஜானம் இவாளுக்கு வரத்தினால மோகம் இல்லாதாரோ நிலைக்கு வருது. மோகமும் இல்லாம பண்ணிவிடுறதான் ஆகையால் நிர்மோகா மோகனாசினி அப்படின்னு அம்பாளுடைய திவ்யமான நாமக்களை பார்த்தோம். பிறகு நிர்மமா மமதா ஹந்திரி நிஷ்பாபா பாபநாசினி அப்படிங்கறது அடுத்த செட்டு நாமக்கள். இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த